சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி, நமது தமிழுக்கு புரட்டாசி மாதம் 26ஆம் நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களில், மாற்ற முடியாத உலகினில், மாறக்கூடாத மனித நடத்தைகளை மனதிற்குள் பதிய வைக்க திருக்குறளில் ஒன்று இதோ உங்களுக்காக.
கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்.
பற்றுக்கள்ளற்ற நிலையே பிறவி துன்பத்தை ஒழிக்கும், இல்லையெனில் நிலையாமை காணப்படும்.
இன்றைய சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக நாம் தரவிருப்பது வாரம் ஓர் வலம். வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
வாரவலம் நிகழ்ச்சியில் சமஸ்தி பற்றிய சில குறிப்புகளை வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் சமஸ்தி பற்றிய சில கருத்தியல்களை வழங்கியதைத் தொடர்ந்து பலரது வேண்டுகோளாக இது பற்றிய குறிப்புகளை இன்னும் தர வேண்டி உள்ளது. சமஸ்தி அல்லது பெடரல் முறை என்று சொல்லப்படுகின்றதன் மூலம் கருதப்படுவது யாதெனில், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதாகும். அதிகாரமானது சட்டவாக்குத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என மூன்று வகைப்படும். இந்த மூவகை அதிகாரங்களையும் குறித்தளவில் பகிர்ந்தளித்தலே சமஸ்டியின் அடிப்படை தேவையும் அதன் பொருளுமாகும். அங்கு அடிப்படை சுதந்திரம் காணப்படுவதோடு பல்வகைத்தன்மை ஒன்றிணைந்த தேசிய ரீதியிலான ஆட்சி அமைப்பொன்றும் கட்டியெழுப்பப்படும். அதிகாரம் பகிர்ந்து செல்வதற்கான நிர்வாக அலகுகளை எவ்வாறு வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். மாகாண சபை, பிரதேச சபை, பிராந்திய அரசாங்கங்கள் என யாதொரு பெயரிட்டு அழைக்கலாம். ஒற்றையாட்சி அரசாங்க முறையை பொறுத்தவரையிலே அனைத்து அதிகாரங்களும் ஓரிடத்தில் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதே அதன் பொருளாகும். இது வெஸ்ட்மினிஸ்டர் என்ற பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்களால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு முறையாகும். ஆனால் இன்று பிரித்தானியாவில் கூட ஒற்றையாட்சி முறை வீழ்ச்சி கண்டுள்ளதுடன் சமஸ்டி முறையை பின்பற்ற வேண்டிய நிலைமைக்கு அது உள்ளாகியிருக்கிறது. இலங்கை குடியரசானது ஓர் ஒற்றையாட்சி நாடாகும் என்று இலங்கையின் அரசியல் அமைப்பு அதன் இரண்டாவது உறுப்புரை கூறுகிறது. சமஸ்தி ஆட்சி முறை ஒன்றை ஏற்படுத்தும் போது இந்த ஒற்றையாட்சி பண்பை மாற்றியமைக்க வேண்டும். எனினும் அவ்வாறு மாற்றியமைக்கப்படுதல் ஆகாதென்று கூட இலங்கையின் அரசியல் அமைப்பின் 76(1) உறுப்புரையில் கூறப்படுகிறது. அதாவது பாராளுமன்றம் அதன் சட்டவாக்கு தத்துவத்தை துறக்கவோ பராதீனப்படுத்தவோ முடியாது, அத்துடன் சட்டவாக்கு தத்துவத்தை கொண்டு ஒரு நிறுவனத்தினை உருவாக்கவும் முடியாது என்று 76(1) உறுப்புரை தெரிவிக்கிறது. ஒற்றையாட்சி முறைக்கு முற்றிலும் மாறுபட்ட நிகழ்வு தன்மையாகத்தான் சமஸ்தி முறை காணப்படும். இதன் காரணமாக இரு சமஸ்தி நாடுகளை எடுத்து நோக்கின் அவை மாறுபட்ட தன்மையை கொண்டிருக்கும். அந்தந்த நாடுகளின் வேறுபட்ட தன்மைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப அவை வேறுபட்டனவாக அமையும். சமஸ்டி நாடுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு சமஸ்டி ஆட்சி மாதிரிகளை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. அவற்றில் சில நாடுகள் பின்வருமாறு: சுவிட்சர்லாந்து, ஐக்கிய அமெரிக்கா, முன்னைய யூகோஸ்லாவியா, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, நைஜீரியா, சோவியத் ரஷ்யா, முன்னைய சோவியத் ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, வெனிசுலா, பெல்ஜியம், ஸ்பெயின் போன்றன குறிப்பிடத்தக்கன. இந்த நாடுகளிலேயே அவதானிக்கக்கூடிய ஒரு பொதுவான தன்மை என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளமையாகும். இந்த நாடுகளிடையே உள்ள வேறுபாடு யாதெனில், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள அளவு, முறை என்பன மாறுபட்டவையாக அமைந்திருப்பதாகும். ஒற்றையாட்சி முறையை பொறுத்தவரையிலே அதன் மெய்யுயர் சட்டவாக்க தத்துவத்தை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவரை செயற்படுத்தும் ஒரு மத்திய அதிகார அமைப்பின் கீழ் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் குவிக்கப்பட்ட பின் அந்த அரசியலமைப்பு ஒற்றையாட்சிக்குரியதாகும் என்று கிளியர் பேலி என்பவர் தெரிவிக்கின்றார். பேராசிரியர் ஸ்ட்ராங் என்பவரின் கருத்துப்படி சட்டவாக்க தத்துவமானது தனியொரு மத்திய பேரவையிடம் மட்டும் காணப்படுதல் ஒற்றையாட்சி எனப்படும். இவ்வாறான பண்புகள் காரணமாக ஒற்றையாட்சி முறையின் கீழ் ஒவ்வொரு இனங்களும் தமது பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வது தடைபடுகின்றது. இது இன்றைய வரவலம்.
தொடர்வது இளம் தளிர். இன்றைய இளம் தளிர் நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் திரு கிருஷ்ணகுமார், திருமதி சுவாகசினி தம்பதியரின் செல்வ புதல்வி செல்வி அக்ஷயா கிருஷ்ணகுமார் அவர்களின் எப்படி படிப்பது.
எப்படி படிப்பது மிக பழமையான காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நிகழ்ந்த சம்பவம் இது. வர்தமான், சுமன் என்ற இரு மாணவர்கள் ஒரு சிறந்த குருவிடம் படித்து வருகிறார்கள். இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். சதா படிப்பு, வேலை, குரு சேவை என அவர்கள் குருவாசம் சென்றது. இவர்களின் அறிவையும் அயராத உழைப்பையும் கண்டு மகிழ்ந்த குரு பல உயர்ந்த சாஸ்திரங்களையும் தனியாக கற்றுத்தந்து அருளினார். தன் மாணவர்களை அவர் நான்கு விதமாக பிரித்தார். முதலாவது, தைல புத்தி உள்ளவர்கள். எண்ணெயை தண்ணீர் மீது ஊற்றினால் என்ன ஆகும்? அது தண்ணீர் முழுக்க பரவும். அதுபோல் ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை மனதில் விழிப்புணர்வுடன் பரவவிட்டு உலகம் முழுவதும் தான் பெற்ற அறிவை மக்களுக்கு எடுத்து கூறி பரப்பி சேவை செய்வது உயர்ந்த மாணவரின் குணம். இரண்டாவது, நெய் புத்தி உள்ளவர்கள். நெய்யை தண்ணீரில் போட்டால் அப்படியே உள்ளே போய் அமுழும். அதுபோல் ஆசிரியர் தந்த அறிவை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கும் குணம் இதுவாகும். மூன்றாவது, கம்பள புத்தி உள்ளவர்கள். கம்பளத்தின் மீது எதை போட்டாலும் ஒரு உதறு உதறினால் போதும், எல்லாமே உதிர்ந்துவிடும். அதுபோல் ஆசிரியர் எதை எப்படி விளக்கினாலும் அதை அப்படியே மனதில் பதிக்காமல் வகுப்பு முடிந்தவுடன் மறக்கும் குணம் இதுவாகும். நான்காவது, களிமண் புத்தி உள்ளவர்கள். ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாத குணம். இவற்றுள் வர்தமானும் சுமனும் எண்ணெய் புத்தியுடன் படித்தனர். குருகுலவாசம் முடிவுற்றது. ஆசிரியர் முறைப்படி இவர்களை ஆசீர்வதித்து வழி அனுப்பினார். இருவரும் சேர்ந்தே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது என்ற முடிவுக்கு வந்தனர். ஊர் சேர்ந்த அவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை சோதித்து பார்த்து தங்கள் திறமையையும் உணர்ந்து தெளிய ஆசைப்பட்டனர். அதன்படி இருவரும் அக்னிக்கு உரிய வேத மந்திரங்களை சொல்ல முடிவு செய்தனர். முறைப்படி அவற்றை சொல்லும் பொழுது அக்னியின் சக்தியால் ஹோமகுண்டத்தில் இயற்கையாகவே அக்னி உண்டாக வேண்டும். அதுவே அம்மந்திரத்தை மிகவும் பூரணமாக கற்றதற்கான அடையாளமாகும். சுமன் அக்னி மந்திரம் சொல்ல சொல்ல அவன் குண்டத்தில் புகை மட்டுமே உண்டானது. அது தீயாக மாறவே இல்லை. ஆனால் வர்தமான் சொல்ல சொல்ல அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தவுடன் சுமனதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதே நேரம் தன் மந்திரம் பூரணமாக இல்லாததை கண்டு மனம் வருந்தினான். அப்போது வர்தமான் கூறினான், சுமன், இருவரும் ஒரே ஆசிரியர் இடத்தில் ஒரே காலத்தில் ஒரே சிரத்தையுடன் ஒரே மாதிரியான சாஸ்திரங்களை கற்றோம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருவருக்கும் இருந்ததை அவர் எடுத்து கூறியது உனக்கு நினைவில்லையா? எதையுமே நான் தெரிநிலையுடன் கற்றேன். அனைத்தையும் என்னுள் தொடர்புடைமை செய்து கொண்டு முழுமையான அறிவை தேடி என்னுள்ளுள் உணர்ந்தேன். ஆனால் நீ வெறும் மனப்பாடம் மட்டும் செய்தாய். பொருள் தெரிந்தும் அதன் உள்ளே சென்று சுய ஆய்வு செய்து கொள்ளவில்லை. தீயை உண்டாக்கும் தீக்குச்சியில் மருந்து இருந்தால்தானே தீ உண்டாகும். அதே போல முதலில் நாம் படிக்கும் எந்த ஒரு கோட்பாடும் நமக்குள் இருப்பதாய் உணர்தல் மிக மிக அவசியம். இதோ அக்னி மந்திரத்தால் எரியும் தீ முதலில் மூண்டி எழுந்ததால் தான் அது மந்திர சக்தியின் பலனாக ஹோமகுண்டத்திலும் வந்தது. இப்போது புரிந்ததா உன் மந்திரம் ஏன் வெறும் புகையைத்தான் உண்டாக்கியது என்று என வினவினான். அது முதல் சுமனும் மிக்க திருநிலையோடு தான் கற்றவற்றை பிரயோகித்து பலன் கண்டான். இருவரும் மிக சிறந்த பள்ளி ஒன்றை உருவாக்கி கல்வி சேவை புரிந்தனர். நன்றி, வணக்கம்.
தொடர்வது சுகி சிவம் அவர்களின் ஞான மலர்களிலிருந்து ஒரு மலர், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வழங்குபவர் திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை.
காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். போலீஸ், நீதிமன்றம், சிறைச்சாலை போன்ற துயரங்களை வாழ்வில் சந்திக்க நேரவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். சில சந்தர்ப்பங்களில் நாம் பொலிசை ஏமாற்றியிருப்போம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை விட நம்மை பற்றிய நமது தீர்ப்பு முக்கியமானது. நமது யோக்கியத்தை நமக்கு தெரியும். தவறுகளை ஒத்துக்கொள்ளாதவன் திருந்தவே முடியாது. செத்த பிறகு தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாது. அடுத்த புறவியில் அதற்கான தண்டனை தான் கிடைக்குமே ஒழிய தவறை திருத்திக் கொள்ள வழி கிடையாது. எனவே இந்த பிறவியின் தவறை இந்த பிறவியிலேயே திருத்துவது அவசியம். சுவாசம் உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இது குறித்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றனர். விவசாயிகள் காற்றடிக்கும் போதே நெல்மணிகளை, மேலிருந்து கீழே கொட்ட தூசு தும்பு போன்ற குப்பைகளை காற்று அடித்து செல்லும். அது வெளிப்பொருள். உன் மூச்சு காற்று உள்ள போதே உன் தவறுகளை தூற்று என்பது உட்பொருள். பதவியில் இருக்கும் போதே பணம் பண்ண கற்றுக்கொள் என்ற கலியுக அர்த்தமல்ல. இப்படி பல பழமொழிகளை பாழாக்கிய பெருமை நமக்குண்டு. மோதிர கையால் குட்டுப்படு என்று ஒரு பழமொழி. மோதிரம் போட்ட கை குட்டினால் வலிக்காதா? அவமானப்பட்டாலும் பணக்காரன் மூலம் அவமானப்படுவது பெருமையா? அதன் பொருளே வேறு. எளியவரிடம், வலிமையற்றவரிடம் வெற்றி பெறுவதை விட வலிமையானவரிடம் தோற்பது புகழ்தான். மோதிர கை முன் என்றால் மோதிரம் அணிந்த கை என்ற பொருள் தவறு. மோதுகிற கை அதாவது வலிமையான கை, மோதுகிற பலமில்லாத கையோடு மோதாதே என்பதன் அர்த்தம் அது. இன்னும் பல பழமொழிகள் விபரீதமாகவே ஆகிவிட்டன. சோழியங் குடுமே சும்மா ஆடுமா என்பர். இது தவறு. தலையில் பாரம் சுமப்பவர்கள் தலையில் துணியை வட்டமாக சுற்றி வைப்பார்கள். அது சும்மாடு எனப்படும். அதை தலையில் வைத்து பாரத்தை மேலே வைத்தால் பாரம் தெரியாது. அந்த சும்மாடு இல்லாமல் குடுமையையே சுருட்டி வைத்தாலும் பாரம் உறுத்தவே செய்யும். அதனால் சோழியங் குடுமி சும்மாடு ஆகுமா என்பதுதான் உண்மை பழமொழி. அவசரமாக பேசும் சிலர் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்று பழமொழி அறிவுரை சொல்வார்கள். மண் குதிரைக்கு பதிலாக மண்யானை செய்து ஆற்றில் இறக்கினாலும் ஆபத்து ஆபத்துத்தான். அதன் உண்மை வடிவம் மண் குதிரை என்பதல்ல. மண் குதிரை என்பது குவித்து வைப்பது குதிரெனப்படும். நெற்குதிர் உதாரணம். ஆற்றில் சில இடங்களில் மண் குவித்து மேடு போல இருக்கும். மேடு என்று அதில் கால் வைத்தால் அவ்வளவுதான், கரைந்து உள்ளே கொண்டு விடும். மரணம் நிச்சயம். பழமொழிகளை வேகம் வேகமாக மாற்றும் ஜனசமூகம் பழைய வாழ்க்கையை மாற்றாமல் விட்டதுதான் சோக சமுத்திரம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தன்னை திருத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டு மறுபடி மறுபடி பிறந்து மேலும் மேலும் பாவங்களை செய்து எப்படிதான் கரையேறுவது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பது போல நல்ல மனிதர்கள் ஒரு வார்த்தையில் திருந்தியது உண்டு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வணக்கம்.
தொடர்வது திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்களின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி ஒரு சிற்றுரை.
வணக்கம். இன்று சாகா வரம் பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் பற்றி பார்ப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் ஒரு சாதாரண உழவர் குடும்பத்தில் 1930 பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை படித்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் 1951 படித்த பெண் எனும் திரைப்படத்துக்கு முதன் முதலாக பாடலை இயற்றி திரை உலகில் நுழைந்தவர். உழவர்கள் படும் துயரத்தை கண்டு உள்ள முருகி நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இவர் எழுதிய பாடல், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் நேர் நடத்த என்று தொடங்குகிறது. சமூக நல கருத்துக்களை பல கவிஞர்கள் கூறியிருந்தாலும் குறுகிய வாழ்நாளில் அதிகம் சொல்லியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர். இவர் அரசியல், நாட்டு நலம், இயற்கை, சிறுவர் சீர்திருத்தம், காதல் சுவை, நகைச்சுவை, தத்துவம், தனிப்பாடல் பற்றி பல பாடல்கள் இயற்றியுள்ளார். அவரின் பாடல்கள் காலத்தால் மறையாதன, அவை என்றென்றும் நிலைத்து நிற்பவை. இதனால் தான் இவரை சாகாவரம் பெற்றவர் என்பர். கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் இருந்த பொழுது, ஒரு மின்னல் போல் நீ தோன்றி மறைந்தாய், ஆனாலும் இலக்கியத்தில் உன் பெயர் சூரிய பதிவாய் என்று மனமுருகி பாடினார். இவர் 1959 காலமானார். தமிழ்நாடு அரசு அவரின் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் அமைத்துள்ளது. நன்றி, வணக்கம்.
தொடர்வது செல்வி பூஜா ரமேஷ்குமார் அவர்களின் தத்துவ முத்துக்கள்.
வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வர். மண்ணில் புதையும் விதையே நாளை மரமாய் எழுகிறது. அந்த விண்ணில் குவியும் முகிலே உலகில் மழையாய் பொழிகிறது. உன் மனதில் தோன்றும் எண்ணமே உன் வாழ்வை மாற்றுகிறது. ஆகவே எண்ணங்களை சிறப்பானவைகளாக ஆக்கிக்கொள்.
உலக வளம். துருக்கியில் உள்ள சவுதி அரேபியாவின் கொன்சலேத்தர தூதராலயத்தில் நடந்திருக்கும் கொலை அல்லது ஆட்கடத்தல் சர்வதேச ராஜதந்திரத்தின் இயங்கு நிலையில் மூச்செடுக்க முடியாத விக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுவரை அமைதி காத்த அமெரிக்க அதிபர் இதற்கு மேலும் மௌனம் காக்க முடியாத நிலையில் சவுதி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளதோடு கவலைகளையும் வெளியிட்டிருக்கின்றார். சவுதி மன்னர் சர்வதேச ராஜதந்திரத்தை புரியாதவரா, அல்லது இளம் கன்று பயம் அறியாதது போல அவர் பொறுப்பற்று நடக்கின்றாரா, இல்லை தூதராலயங்களில் இருந்து உளவு பார்க்கும் பெரிய நாடுகளுக்கு சவுதி விட்டிருக்கும் புதிய சவாலா இது? கேள்விகள் ஒவ்வொன்றும் தணல் கட்டிகளாக தாவி பாய்கின்றன. சவுதி மன்னரின் அடாவடி தனங்களையும் அவர் நடத்தும் ஆட்சி முறையின் இன்றைய தப்பு தாளங்களையும் கடுமையாக விமர்சித்து வரும் சவுதி நாட்டை சேர்ந்த புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழும் ஊடகவியலாளர் ஜமால் காஷோகி கடந்த அக்டோபர் 2 துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருக்கும் கொன்சலேத்தர சவுதி தூதராலயத்திற்குள் போனவர். வெளியே வரவில்லை. இவரை தூதராலயத்தில் வைத்து கொன்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த விவகாரத்தில் நாளுக்கு நாள் வரும் புதிய புதிய தகவல்கள் ஒரு ஹாலிவுட் திரைப்பட கதை போல திகில் நிறைந்தவையாக இருப்பதுடன், 21ஆம் நூற்றாண்டு ராஜதந்திர நகர்வுகளை மறுசீரமைக்க வேண்டிய நெருக்குவாரத்தையும் உருவாக்கியிருப்பதை காண முடிகின்றது. இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் கார்டியன் பத்திரிகை தரும் தகவல்களின் படி, 59 வயதுடைய இந்த ஊடகவியலாளர் காணாமல் போனமைக்கு சவுதியின் உளவு பிரிவினரே காரணம் என்று கூறுகின்றது. ஊடகவியலாளரை கொலை செய்த குழுவினர் சவுதி தூதராலயத்துக்கு அருகிலுள்ள கொன்சலேட் தர இல்லத்தில் தங்கியிருந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் 6 கார்களில் விமான நிலையம் சென்றுள்ளனர். அதில் ஒரு காரில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளரின் சடலம் இல்லை, அவர் உயிருடன் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றது. இந்த காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு பஞ்சாயத்துக்காக 15 பேர் கொண்ட குழுவினர் சவுதியில் உள்ள ரியாத் நகரில் இருந்து இஸ்தான்புல் நோக்கி வந்துள்ளனர். இந்த விமானம் சவுதிக்கு சொந்தமானது. சவுதியின் தூதராலய பணியாளரை ஏற்றி இறக்க அடிக்கடி பறக்கும் விமானமாகும். அன்றைய தினம் 2 விமானங்கள் போயுள்ளன. ஒன்று எகிப்து தலைநகர் கெய்ரோவிற்கும் மற்றது துபாய்க்கும் போய் பின்னர் சவுதி தலைநகர் போயுள்ளன. அத்தோடு சவுதி தூதராலயத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களும் மாற்றப்பட்டு விட்டன. அவையும் இந்த விமானங்களிலேயே எடுத்துச் செல்லப்பட்டு விட்டதாக துருக்கி கூறுகின்றது. துருக்கிய செய்திகளின் படி அவரை உயிருடன் கடத்தியிருக்கலாம் என்று இப்பொழுது கூறப்படுகின்றது. இது மிகவும் இருளான விடயமாக இருக்கின்றது. ஆகவே போதிய வெளிச்சம் பாய்ச்சி விளக்கம் தர வேண்டும் என்கின்றது அமெரிக்கா. ஆனால் இதில் எந்த விளக்கமும் வேண்டியதில்லை. சவுதி மிகப்பெரும் சர்வதேச தவறை இழைத்திருப்பதை அமெரிக்காவினால் இனியும் மூடி மறைக்க முடியுமா என்பதே முக்கிய கேள்வியாகும். சர்வதேச ராஜதந்திர வளமைகளின் படி ஒரு நாட்டின் தூதராலயம் ஒரு நாடாகவே கருதப்படும். அதற்குள் மற்ற நாட்டின் போலீசார் இக்காரணங்கொண்டும் உள் நுழைய முடியாது. உதாரணமாக விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் அசாஞ்சே இங்கிலாந்தில் உள்ள எக்வடோர் தூதராலயத்தில் மறைந்திருக்கின்றார். உள்ளே சென்று அவரை பிடிக்க முடியாத நிலையில் இங்கிலாந்து போலீசார் வெளியே காவல் இருக்கின்றார்கள். ஆகவே சவுதி அரேபியாவின் இஸ்தான்புல் தூதராலயத்திற்குள்ளும் துருக்கிய போலீஸ் நுழைய முடியாது என்கின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த அதிகாரத்தை வைத்து ஒரு மனிதரை தூதராலயம் தான் நினைத்தபடி கொலை செய்ய முடியாது. தனது நாட்டுக்கு கடத்தி செல்லவும் முடியாது. அப்படி ஒரு லைசன்ஸ் எந்த நாட்டுக்குமே கிடையாது. ஒரு தூதராலயம் கொலைக்களமாக மாறவும் முடியாது. அப்படி நிகழ சர்வதேச சமுதாயம் அனுமதித்தால் விசா விசாரணை என்ற போர்வையில் எல்லா நாடுகளுமே தமது தூதராலயங்களை கொலைக்களங்களாக்கி சவுதி செய்தது போல தட்டி கேட்க ஆளில்லாத நாடகத்தை ஆடவும் முயலலாம். முடிவுதான் என்ன? ஐநா சபை கையாலாகாத சபை என்ற முத்திரை மேலும் ஒருபடி விழக்கூடிய அபாயம் இதற்குள் இருக்கின்றது. அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதியாக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றிய இந்திய பெற்றோருக்கு பிறந்த நிக்கி கெலே அம்மையார் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு கடைசி பகுதியில் அவர் வெளியேறுகின்றார். நிக்கி கெலேயின் வெளியேற்றம் அமெரிக்க அதிபரின் நிர்வாகத்தில் விழுந்த பாரிய அடி என்று கருதப்படுகின்றது. அமெரிக்க அதிபரின் ராஜதந்திர குழுவில் இருந்து பெண் உறுப்பினர் ஒருவர் வெளியேறுவது தற்போதைய நிலையில் ஈடு செய்ய முடியாத வெற்றிடம் என்றும் மதிப்பிடப்படுகின்றது. நிக்கி ராஜதந்திர துறையில் ஆற்றல் மிக்க இரும்பு பெண்மணி. அமெரிக்க அதிபர் எடுத்த உலக நாடுகளின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்த மோசமான தீர்மானங்களை எல்லாம் சரியென வாதிட்டவர். தெரிந்தும் தெரியாதது போல நிலத்தை பார்த்தபடி பொழிந்து தள்ளிய 21ஆம் நூற்றாண்டின் இரும்பு இதயம் கொண்ட அரசியல்வாதியாக மிளர்ந்தவர். முன்னர் தெற்கு கரோலினாவின் கவர்னராகவும் இவர் இருந்திருக்கின்றார். 2016ஆம் ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற்ற பொழுது டொனால்டு டிரம்ப் தனது வரி படிவங்களை வெளியிடாமல் இருப்பது தவறு என்று குற்றம் சுமத்தியவர். அவருடைய வெற்றிக்கு பின்னதாக அவரின் பின்னால் சென்றவர். இவருக்கும் டொனால்டு டிரம்புக்கும் தொடர்பு உண்டு என்று ஆதாரமற்ற கட்டுக்கதைகள் உலா வந்த பொழுது அதை துணிச்சலாக மறுத்தவர். இப்படி அனைத்து எதிர்வினைகளையும் தாங்கி நின்று பிடித்தவர். எல்லாவற்றையும் விட இவருடைய சிறப்பம்சம் இப்பொழுது வடகொரியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெறும் பேச்சுக்கள் உருவாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த கடும் பகைகள் மறையவும் இவர் காரணமாக இருந்தவர். இப்பெண்மணியினுடைய வெளியேற்றத்தை தாம் விரும்பவில்லை என்றும் அவர் மீண்டும் திரும்பி வர வேண்டும் எனவும் டொனால்டு டிரம்ப் தனது தரப்பு நியாயத்தை கூறி பாராட்டியிருக்கின்றார். நிக்கி கெலே எதற்காக பதவி விலக வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் அடுத்து வரும் அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிட விரும்புகிறார் என்று அமெரிக்க செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி இசையத்துறை.
தொடர்வது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நாடகம்.
எம் மனதுள் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வோருக்கு 1000 பொன் பரிசென்று பறைசாற்றினோமே. நிபந்தனைக்கு உட்பட்டு எவரேனும் வந்தனரோ?
மன்னவா, வந்துள்ளார் ஒரு ஏழை புலவர்.
எங்கே அவர்?
அரசவை நோக்கி வந்த புலவரை அழைத்து வாருங்கள்.
எம் இதயத்திலே ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்திக்க ஒரு ஏழை புலவரா வந்துள்ளார்?
அரசே, வணக்கம்.
வருக புலவரே, வருக.
மன்னவா, தங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன்.
மிக்க மகிழ்ச்சி. எங்கே அந்த கவியை சொல்லும்?
குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழியிய நட்பின் மயிலியற் செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே.
ஆஹா புலவரே, மெச்சினோம் உமது ஆற்றலை. என் சந்தேகமும் தீர்ந்து விட்டது. அமைச்சரே, 1000 பொன்னை இக்கவிக்கு பரிசாக கொடுக்கும்.
வாழி மன்னவா, வாழி. பொருங்கள் மன்னவா, இக்கதிக்கு பொற்கிழி கொடுப்பது முறையன்.
என்ன விவரம் நக்கீரரே?
இவர் இயற்றிய கதியிலே குற்றம்.
ஐயோ, குற்றம் இருக்கிறதா? அட ஆண்டவா, கன நேரத்துல கண்மூடி திறக்கத்துக்குள்ள கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டுது. ஐயா நக்கீரரே, இந்த ஏழை புலவன் ஏமாற்றத்தோடு திரும்புவதில் உமக்கு என்னையா திருப்தி?
ஐயா புலவரே, நீர் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரம திருப்தி.
அப்படியானால் அந்த 1000 பொன்னையும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன்.
புலவரே, வறுமையின் வேகம், ஏமாற்றத்தின் எதிரொலி உம்மை இப்படியெல்லாம் பேச சொல்கிறது. உமது கதியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன், இல்லை என்று நீர் நிரூபித்து விட்டு உடனே பரிசை பெற்றுச் செல்லலாம்.
இந்த கவியை நான் எழுதியிருந்தால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் கொடுவை கொடு, 1000 பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன். இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா புலவரே, போய் வருகிறேன்.
நக்கீரரே, தவறு என்ன கண்டீர் அந்த கவியில்? எமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. இல்லாமல் எதையுமே சொல்ல முன்வர மாட்டேன் மன்னவா. இருக்கிறது குற்றம். இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார்? நான் தான். ஓஹோ, நக்கீரதான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ? ஓஹோ, நீர்தான் இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ? நான் தான் இயற்றினேன் இக்கவியை, நான் தான் குறை கூறினேன் உமது கவியை. சொற்சுவையிலா பொருச்சுவையிலா நீர் பிழைகண்டது? பொருளில் தான் குற்றம், சொல்லில் குற்றமில்லை. என்ன குற்றம் கண்டீர்? சொல்லு உமது கவியை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே, இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர்?
மணமிக்க மலர்களிடத்தே, தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணமுள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் குற்றமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் இன்றி இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது. அப்படி இருக்க மறை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் உமது கவியை நான் இயற்கையில் உள்ள உத்தம ஜாதி பெண்மணிகளின் கூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ? உத்தம ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது. வாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ? பாவலர், நாவலர், கவிஞர், கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது.
நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ?
வையகம் முழுவதும் ஆத்தருளும் புலவ மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான்.
நக்கீரா, குற்றந்தானா?
புலவரே, நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும், உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளின் நெய் பூசி பங்கம் படகரண்டு கால்பர சங்கதனை கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ளத்தவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? பங்கமுறச் சொன்னால் பழுதாமே. சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
நக்கீரா, எம்மை பார்த்து புரிந்து பின் யார் என்று தெரிந்து உரையாடு.
ஐயனே, அறிந்து கொண்டேன் அனைத்தும். கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன். தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும். நக்கீரா, மெச்சினோம் உனது புலமைத்தன்மை, இவ்வாறு வேடம் பூண்டோம். வாழ்க உன் அறிவு, வளர்க உன் தமிழார்வம். ஊழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மால்வரை நீயே, மறிகடல் நீயே, துன்பமும் நீயே, விண்முதற் பூதம் ஐந்தவை நீயே, சொலர்க்கரும் தன்மை தொல்லோய் நீயே.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சாஜே குமார். வணக்கம் நேயர்களே.